الحمد لله الحمد لله رب العالمين خالق السماوات والأرض وداعي الظلمات والنور وصلى الله على جميع الأنبياء والرسل بشر وأنذر وبعد وأوأد أنقذ الله به البشر من الضلالة وهدى الناس إلى صراط مستقيم صراط الله الذي له ما في السماوات وما في الأرض ألا إلى الله تسير الأمور فيا أيها الإخوان الكرام أوصيكم وإياي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم بعذاب أليم وارسلكم بالجنة ولا تتبعوا خطوات الشيطان فإنه لكم عدو مبين فقد قال الله سبحانه وتعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأوحى ربك إلى النحل أن اتخذي من الجبال بيوتا ومن الشجر ومما يعرشون ثم كلي من كل الثمرات فاسلكي سبل ربك ذللا يخرج من بطونها شراب مختلف ألوانه فيه شفاء للناس صدق الله العلي العظيم فقال النبي صلى الله عليه وسلم من طبب ولم يعلم منه طب فهو ضامن أو كما قال صلى الله عليه وسلم رواه أبو داود والنسائي மின்னையும் மண்ணையும் மின்னிலே மின்மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் வல்லவன் அல்லாஹ் அவனுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் என்றென்றும் உற்சாகத்தும் அல்ஹம்துலில்லாஹ் உலகத்தில் சிறந்த சிரேஷ்ட படைப்பாகி இந்த மனிதர்களுக்கு உண்மையான நேரான ஆசராவை காட்டிக் கொடுப்பதற்காக வேண்டி நல்வழிகளை சொல்லிக் கொடுப்பதற்காக வேண்டி உலகத்தில் இருந்த தீர்க்க தரிசர்கள் நபிமார்கள் நம்பியாக்கள் அனைவர்களுக்கும் தலைவராக வந்து தனக்கு கிடைக்கவிருந்த எத்தனையோ இன்பங்களை எல்லாம் பொருட்படுத்தாமல் சதாவும் அல்லாஹுடைய தீன் மேலோங்க வேண்டும் என்ற ஒரு நோக்குடன் அரும்பாடுபட்ட என்னுடைய உயிரினுடைய மஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாரை அடியற்றிய சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஊஸ்தாபிங்கள் கயாமத் வரைக்கும் வரக்கூடிய மனிதர்களில் உண்மையான அக்கீதாவை எடுத்து அமக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுக்கும் தலாத் என்னும் கரணியும் சலாம் என்னும் வீதத்திலும் உண்டாவதாக எல்லா கடமைகளை விட அல்லாஹுடைய கடமைக்கு முதன்மை அளிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்குடன் இறை மாளிகையில் ஒன்று கொள்வதற்கும் அல்லாஹுவின் நடிகார்களே அந்த வல்லநாயனை என் நிலையிலும் இச்சந்தர்ப்பத்திலும் அஞ்சி வழங்கு கொள்ளுமாறு முதற்கன் அடியனாக எனக்கும் எனது குடும்பத்தினருக்கும் அப்பால் உங்களுக்கும் பக்தியேன் பேரன்புக்கு இஸ்லாமிய சகோதரர்களே அன்புக்குரிய குணவான்களே அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு எண்ணற்ற நன்மைகளை செய்திருக்கின்றான் அருட்பதைகளை செய்திருக்கின்றான் இந்த நன்மைகளில் அருட்பதைகளில் ஒரு மனிதன் உயர்ந்து விளங்கக்கூடிய சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அருட்குடைதான் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கியம் அல்லாஹ் உலகத்தில் பலவிதமான அருட்குடைகளை கொடுத்து அதில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அருட்குடையாக தனது ஆரோக்கியத்தை அவன் சிறந்து விளங்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறான் ஒரு மனிதன் ஆரோக்கியத்தை இழந்து விட்டான் என்றால் இன்று நாம் பார்க்கின்றோம் ஒரு மனிதன் ஆரோக்கியத்தை இழந்து விட்டான் என்றால் தான் ஆரோக்கிய உள்ளவராக சுகதேகியாக மாறுவதற்காக வேண்டி என்னென்ன தியாகங்களை செய்ய வேண்டுமோ அத்தனை செய்து கொண்டிருக்கின்றான் அவனுக்கு சொத்துக்களை விற்க வேண்டுமா அவனுடைய பொருட்களை விற்க வேண்டுமா என்னென்ன முறையில கடற்பட்டாவது தான் ஆரோக்கியத்துக்குள் நுழைவதற்காக வேண்டி முயற்சிக்கின்றதை பார்க்கின்றோம் பெருமைக்கு இஸ்லாமிய சகோதரர்களே உலகத்தில் நாம் பார்க்கலாம் பலவிதமான துறைகளும் அமைப்புகளும் அசோசியேஷன்களும் இந்த ஆர்கனைசேஷன்களும் இருந்து கொண்டிருக்கிறது உலகில் பேர் பெற்ற பேர் போன ஒரு துறை தான் வைத்தியத்துறை ஆரோக்கியத்துறை இந்த வைத்தியத்தை பற்றி சுபஹானல்லாஹ் இன்று நாம் ஒரு கேள்வியாக எழுப்பி பார்த்தோம் என்றால் இஸ்லாத்தில் அல்லாஹ் பூர்த்தியாக எல்லாத்தையும் பேசியிருக்கிறான் அல்லாஹ் பூர்த்தியாக ஒரு மார்க்கமாக இந்த உண்மத்துக்கு கொடுத்திருக்கிறது இஸ்லாம் இந்த இஸ்லாத்தில் வைத்தியம் சம்பந்தமாக ஆரோக்கியம் சம்பந்தமாக பூர்த்தியாக பேசி இருக்கிறா இல்லையா என்று ஒரு கேள்வி அளிக்கிறேன் சொன்னார் அன்பானவர்களே உலகத்தில் அல்லாஹ் குர்ஆனிலும் ஹதீஸிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தில் வைத்தியத்தை பற்றி பூர்த்தியாக பேசினதை போன்று எந்த ஒரு அசோசியேஷனும் பேசல இந்த உலக டபிள்யூஎச்ஓ கூட பேசல அந்த அளவுக்கு பூர்த்தியாக பேசிருக்கிறது இஸ்லாமிய சகோதரிகள் அன்புக்குரிய கணவான்களே இன்றும் கூட வெஸ்டர்ன் உலகத்தில் நாம் மெடிக்கல் துறையை நாம ரிசர்ச் பண்ணிட்டு போனோம்னா ஹூ இஸ் த ப்ராப்பர் டாக்டர் யாரு சிறந்த ஆரோக்கிய வைத்தியர் என்ற தலைப்பின் கீழ் கிட்டத்தட்ட கிறிஸ்துக்கு முன்
2000 வருஷங்களுக்கு முன்னால இருந்து வாழ்ந்த நபர்களை அடுக்கிக் கொண்டே வருகின்றார்கள். அந்த அத்துணை நபர்களின் முதன்மை நபராக நம்முடைய தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் கொண்டு வந்த, இவர் காட்டின இந்த வைத்தியத்துறை மட்டும்தான் உலகத்தில் சிறந்தது என்று குறிப்பிடுகின்றார்கள். அப்படியானால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய டாக்டர் தான் இந்த உலகத்தில் இருந்திருக்காங்க? நான் இதை பத்தி கொஞ்சமாக சிந்திச்சு பார்த்திருக்கிறோமா? நாங்க தேடி பார்த்திருக்கிறோமா? இந்த அளவுக்கு சிறந்த வைத்தியர் என்று சொன்னா மகானல்லா அவருக்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மூலமாக வெளியாக. எப்படி இன்று நாம் எங்களுக்கு ஒரு நோய் வந்துச்சு என்று சொன்னா, எங்களுக்கு ஒரு பிரச்சனை உடம்புல வந்துச்சு என்று சொன்னா, நாங்க ஒரு டாக்டர் கிட்ட போறோம், அந்த டாக்டர் ஒரு 3 நாளைக்கு ஒரு டோசேஜ் தந்துட்டாருங்க, அதுவும் ஆன்சர் பண்ணாவிட்டால் அதுக்கு ஒரு பிளட் ரிப்போர்ட் நாங்க கொடுக்குறோம் லெபோரட்டரி. அம்சங்களை கண்டுபிடிச்சாத்தான் நோய் காரணிகள், இதை சரியான முறையில் கண்டுபிடிக்கப்பட்டால் தான் மருந்து கொடுக்கலாம். அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எவ்வளவு பெரிய வைத்திய பெண் என்று சொன்னா, அவர் ஒரு பிளட் பார்த்து சொல்லுவாங்க, உங்களோட பிளட்ல என்ன குறைபாடு இருக்குது. இன்று நாங்க ஒரு FBCM எடுத்தோம்னா, ஃபுல் பிளட் கவுண்ட் எடுத்தோம்னா, அதுல என்னோட ஹீமோகுளோபின் லெவல் எவ்வளவு இருக்குது, என்னோட RBCD லெவல் எவ்வளவு இருக்குது, என்னோட ஒயிட் பிளட் செல்ஸ் எவ்வளவு இருக்குது, பிளேட்லெட் கவுண்ட் எவ்வளவு இருக்குது, இப்படி என்று சொல்லக்கூடிய பலவிதமான தகவல்களை எங்களுக்கு பார்க்க முடிகிறது. அன்று ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இவைகள் அத்தனையும் பரிபூரணமான முறையில், பரிபூர்ணமான முறையில உங்களோட உடம்புல அயன் குறைபாடாக இருக்குது, நீங்க அதுக்கு இந்த இந்த ஃப்ரூட்ஸ் எடுக்கணும், இந்த உணவு எடுக்கணும் என்று சொன்னார்கள். சுபஹானல்லாஹ், புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய ரிவாயத். உங்களோட பிளட்ல இந்த பிரச்சனை இருக்குது, நீங்க ஒரு 3 நாள் 4 நாள் நீங்க இதை இதை நீங்க எடுத்துக்கொண்டு வந்தீங்க என்று சொன்னா உங்களோட நோய் குணமாகும். ஆச்சரியப்பட மாட்டேன். மனைவியாகவும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகளாவும் நிற்கிறீங்க நீங்க, இதுல உண்மையிலே முக்தி தான். என்ன காரணம்? அவங்க சொல்றாங்க, கடைசி நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலகட்டத்தில் பலவிதமான ஊர்களில் இருந்து மக்கள் வந்தாங்க வைத்தியத்தை படிக்கிறதுக்காக வேண்டி. அதில் முஸ்லீம்களும் இருந்தாங்க, நன் முஸ்லீம்களும் இருந்தாங்க. வைத்தியத்தை படிக்கிறதுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்தாங்க. சில வைத்திய குறிப்புகளுக்கு என்னை முற்படுத்தினார்கள், சில வைத்தியங்களை என் மூலமாக செய்தார்கள். நபி அவர்கள் காட்டி தந்த சில குறிப்புகளை நான் பதிவு செய்து வைத்திருந்தேன். அப்படி என்றால் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய டாக்டராக இருந்திருக்கிறார்? சிறந்தமிக்க இஸ்லாமிய சகோதரர்களை, அன்புக்குரிய கனவான்களே, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க மட்டும் இருக்கல்ல, ஸஹீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உம்மு அத்தியா அல் அன்சாரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹாரிஸ் இப்னு குல்தா தக்ஃபீ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற மிக முக்கியமான சஹாபாக்கள், இவர்கள் சஹாபாக்கள் மட்டுமல்ல, இவர்கள் மாபெரும் டாக்டர்களாக இருந்தாங்க. அன்றைய காலத்தில் சிறந்து விளங்கக்கூடிய மிக முக்கிய டாக்டர்களாக இருந்தாங்க. ருபைடா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி கேள்விப்பட சான்ஸே இல்லை. ருபைடா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எவ்வளவு பெரிய ஒரு வைத்திய பெண் என்று சொன்னா, இன்று கூட ரஃபை என்ற பேர்ல இந்த அரேபிய தீபகற்பத்தில் முதல் லேடி டாக்டர் என்று வர்ணிக்கப்படுகிறான். அவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான ஒரு வைத்திய பெண்ணாக திகழ்ந்தவதான் ஹஜ்ரத் ருபைடா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இவர்கள் அன்றைய காலத்தில் இன்டாக்சிகேட் அல்கஹாலிக் இல்லாத, மனிதன் உடம்புக்கு விளைவிக்காத பலவிதமான பொருட்கள், பலவிதமான பொருட்களை வைத்து பலவிதமான மருந்துகளை கண்டுபிடித்தார்கள். அந்த மருந்துகளை அத்தனையுமே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதரித்தார்கள், அவர்கள் அதை அனுமதித்தார்கள். அதிகமான மருந்துகள், மனிதனுடைய உடம்புக்கு விளைவிக்காத பலவிதமான மருந்துகளை அன்று கண்டுபிடித்தார்கள். தபஹது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன் தபபித்தா வத்தவா, ரெண்டு விஷயம். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ஒரு நோய்க்குரிய காரணியை கண்டுபிடிப்பாங்க, அந்த கண்டுபிடிச்ச நோய்க்குரிய அந்த மருந்தையும் ரிசர்ச் பண்ணுவாங்க, ஆராய்ச்சி செஞ்சு அந்த மனிதனுடைய உடம்புக்கு கொடுப்பாங்க. இந்த வார்த்தையை வச்சு பின்னால் இன்ஜினை 370 தோன்றின அல்லாம இப்னு சீனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அவங்களுடைய கிதாபில் கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா, ஒரு நோய்க்கு கொடுக்கக்கூடிய மருந்து இன்னொரு நோயை உருவாக்குமாக இருந்தா அது நோய்க்குரிய மருந்து அல்ல, அது நோய்க்குரிய மருந்து அல்ல. அன்றியார்களே, அன்றைய காலத்தில் அடிப்படை பொருளாக அவர்கள் பயன்படுத்தினது தேன் அடிப்படை பொருளாக பயன்படுத்தினார். தேனை பற்றி சொல்றதாக இருந்தா நீண்ட நேரம் பேச வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். பிராணில் அல்லாஹ் ரெண்டு விஷயத்தை சொல்றதான், ரெண்டு விஷயத்தை பிராணில் சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதாவது மிதல் ஜிபாலி புயூசன் வந்த சஜர், நீங்க அந்த தேனீக்களை பார்த்தா சொல்றான், உங்களோட கூடுதலை மரம் அதே மாதிரி மலை இது போன்ற இடங்கள்ல ஆக்கிக்கோங்க, கட்டிக்கோங்க. அன்பானவர்களே, இதுல நாங்க விளங்க வேண்டிய ஒரு விடயம் இருக்குது. ஏன் அல்லாஹ்வுக்கு குமனாக ஒரு ஒரு சிம்பிளாக சொல்லி இருக்கிறீங்க, உங்களுக்கு விரும்ப நேரத்துல கூட்ட கட்டிக்கோங்களே. ஆனா இந்த ரெண்டு நேரத்தையும் ஏன் அல்லாஹ் குறிப்பிடணும்? சுபஹானல்லாஹ், இது சார்ந்த ஏழைய படைப்புகளையும் அல்லாஹ் பாடுகளை படைத்து வைத்திருக்கின்றான். சுபஹானல்லாஹ், ஆச்சரியம் வெளியாக அங்குதான். அல்வாஹுல் மஹ்லா என்று சொல்லியே பல கிதாபை எழுதி வைத்துவிட்டார்கள். தேனீக்களுடைய வகைகள் என்ற கிதாபுகள் எழுதி வைத்துவிட்டார்கள். சுபஹானல்லாஹ், இது ஆச்சரியம் என்னன்னா, எங்களுக்கிட்ட வரக்கூடிய தேனும் இன்று காடுகளில் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய தேனையும் நாங்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்தோம் என்றா, சுபஹானல்லாஹ், அங்குதான் வித்தியாசம் புலப்படுகிறது. இந்த ரெண்டு இடத்திலே மென்ஷன் பண்ணின, ரெண்டு இடத்திலே குறிப்பிட்ட இடத்திலிருந்து எடுக்கக்கூடிய தேனிலையும் கீழ்பகுதியில காடுகளில் பார்த்தோம் என்றா, சின்ன சின்ன சிறு சிறு மரங்களில கீழ்பகுதிகளிலும் தேன் பூச்சிகளை போன்று பூச்சிகள் பெற்றுக் கொள்ளப்படுகிறது. அதிலிருந்து பானங்கள் வெளியாகுது. அதை கொண்டு போய் லெப்லே கொடுத்து செக் பண்ணினோம் என்றால் 100% பியோர் பீஹானி என்று வெளியாகுது. திறமமிக்க இஸ்லாமிய சகோதரர்களை அன்புக்குரிய கனவான்களே, என்ன வித்தியாசம், எப்படி என்ன நடக்குது? அல்லாஹ் இரண்டாவது ஆயத்தாக சொல்கின்றான், இந்த தேனீக்கள் தும்ம குளி மின்குள்ளி சமரா, அவைகள் பழங்கள்ல போய் சாப்பிடும், பழங்கள்ல போய் சாப்பிடும். மலையிலையும் மரத்திலையும் இருக்கக்கூடிய தேன் அது பழங்கள்ல போய் சாப்பிடும். அப்ப நாங்க வழங்கிக்கிறோம் பூக்கள்ல தேன் உரிவதாக. குர்ஆன் சொல்ற தும்ம குளி அது சாப்பிடும், குளி என்ற வார்த்தையை பாவிச்சிருக்கிறான் அல்லாஹ். அதாவது சாப்பிடக்கூடிய சக்தி படைத்தது தான் அந்த தேன் பூச்சி. அது இரண்டையும் பிடித்து பார்த்தோம் என்றால் சுபஹானல்லாஹ், மேல உள்ளதுல சரிக்கக்கூடிய சக்தியெல்லாம் வச்சிருக்கிறான், கீழே இருக்கக்கூடிய உரியக்கூடிய சக்தியெல்லாம் வச்சிருக்கிறான். அதனால் நாம் என்ன விளங்கி வச்சிருக்கிறோம், தேன் தேன் என்பது பூக்களில் உரியக்கூடியது. சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த ரிசர்ச், அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த அந்த வியாக்கியானம் அங்கீகரித்துதான் வெளியாகுது. இரண்டுமிக்கு இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி பெறக்கூடிய தேனை வைத்து அன்று மருந்துகள் செய்தார்கள். இந்த தேனை பற்றி குறிப்பிடக்கூடிய நேரத்தில் சொல்கின்றார்கள், எப்படிப்பட்ட தேன் என்று சொன்னா, இது நரம்பு நாளங்களில் இருக்கக்கூடிய அதே மாதிரி கொடலில் இருக்கக்கூடிய அத்துறை அசூசைகளையும் அள்ளி வெளியிலே தள்ளிடும். நான் சொன்ன வார்த்தையல்ல, அன்றைய காலத்தில் நூறுல இதை பற்றி ரிசர்ச் பண்ணி எழுதியிருக்கிறார்கள். இஸ்லாமிய சகோதரர்களை அங்குக்குரிய கனவான்களே, இப்படியான பொருட்களை வைத்து அடிப்படை பொருட்களாக பலவிதமான மருந்துகளை கண்டுபிடித்தார்கள். பலவிதமான நோய்கள் இது இந்த துறை வளர்ந்து கொண்டே வந்தது. வலிதிபின் மலிக்குடைய ஆட்சி காலத்தில் முதல் முதலாவதாக ஒரு மனிதன் உடம்புல ஏறக்கூடிய ட்ரக்ஸ் உடைய அளவை கண்டுபிடிக்கலாம். எப்படி ஒரு மனிதன் உடம்புக்கு இந்த மருந்துடைய அளவு செல்லணும், எந்த அளவு சென்றா இவருடைய உடம்புக்கு பாதுகாப்பாக இருக்கும், எந்த அளவு கூட சென்றா சைடு எஃபெக்ட் ஆகிக்கும் என்ற அந்த அந்த விவரங்களை ஒலிஜிபின் மலிக்குடைய ஆட்சி காலத்தில் 85 ஆராய்ச்சி செய்யப்படுகிறது. முதல் பார்மசூட்டிக்கல் அங்கிருந்துதான் உருவாகுது. 96 இந்த உம்மத்தில் ஹாஸ்பிட்டல் செட்டப் உண்டாகி அதிலிருந்து ஒரு மனிதனுடைய நர்வ் சிஸ்டம் எப்படி உடம்புல ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது என்ற முழு விபரத்தையும் அன்றே கண்டுபிடித்து விடுகின்றார்கள். ஹிஜ்ரி 101-102 கால பகுதியில் இஸ்ஹாக் இப்னு மூசா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதே மாதிரி ஜாபிர் இப்னு ஹய்யான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மூசா காதிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற மிக முக்கியமான உலமாக்கள் தோன்றுகின்றார்கள். இவர்கள் அத்துணை பெரும் உலமாக்களும் தான், அன்றைய காலத்தில் டாக்டர்ஸும் தான். இவர்கள் யார் என்று விளங்க வேண்டுமாக இருந்தா, எல்லாத்த கையிலும் வெப்சைட் இருக்குது. எபர் என்ற வார்த்தையையும் ஜபர் என்ற வார்த்தையும் அடிச்சீங்கன்னா, இன்னைக்கு வெஸ்டர்ன் உலகத்தில் ஒரு கிறிஸ்தவ மனிதர் போன்று இந்த மனிதர் தோற்றம் அளிக்கிறார். அன்பார்ந்த சகோதரர்கள் அன்புக்குரிய கனவான்களே, ஜாபிர் ஹய்யான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பலவிதமான நூல்களை எழுதினார்கள். பலவிதமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பார்கள். இவருக்கு சொல்லக்கூடிய வார்த்தையே ஃபாதர் ஆஃப் கெமிஸ்ட்ரி, ஃபாதர் ஆஃப் கெமிஸ்ட்ரி என்று சொல்லப்படுகிறது. இவர் பலவிதமான, இவர் தான் முதல் முதலாக ஒரு ஆல்கஹால் பாதிக்கிறது நஜீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குர்ஆனுடைய ஆயத்தை ரெண்டையும் வச்சு அந்த அந்த ஆல்கஹால் நஜீஸ் என்ற அந்த விபரத்தின் கீழால ஒரு ஆல்கஹால்ல இருந்து எப்படி ஒரு எத்தனால எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதிலிருந்து ஒரு மனிதனுடைய உடம்புக்கு ஆன்டிசெப்டிக்காக எப்படி பயன்படுத்த முடியும் என்ற விபரத்தை ஹிஜ்ரி 135 அர் ரசாயில் என்ற கிதாபில் எழுதி முடிக்கிறாங்க. ஆனா இந்த கிதாபுகள் அல்ஹம்துலில்லாஹ் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்குது. ஆனா எங்களுக்கு கவலைக்குரிய விஷயம் என்னன்னா, இந்தியிலிருந்து ஒரு 300 வருஷங்களுக்கு பின்னால போனோம் என்றா, வில்லியம் ஆஸ்டர் என்றவர் குறிப்பிடுகின்றார், அவர் இந்த ரிசர்ச்சை செய்ததை போன்று, அவர் இதை கண்டுபிடித்ததை போன்று அவருடைய புத்தகத்தில் இது சம்பந்தமாக வெளியாகி கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களை, அன்புக்குரிய கணவான்களே, அரபு கிதாபுகள் என்றுமே பொய் சொல்லாது. நினைத்தார்கள் ஹிஜ்ரி 613 அத்தனையும் அழித்து முடிக்கலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் சாத்தியமாக இல்ல, சிலதை அல்லாஹ் பாதுகாத்துத்தான் வைத்திருக்கின்றார்கள். அன்பிலிருந்து அல்லாஹ் முன்னாடி அன்புக்குரிய கணவான்களே, முதல் முதலாவதாக அதாவது என்று சொல்லக்கூடிய கண்ண வரக்கூடிய வெண் படலத்தை அகற்றக்கூடிய சிஸ்டத்தை இஸ்ஹாக் அல் முசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அன்றை ஹிஜ்ரி 135 கால பகுதிக்குள்ளால அன்று அதோட சிஸ்டத்தை கண்டுபிடிச்சு சுபஹானல்லாஹ் கைட்லைன் ஆஃப் சர்ஜர் என்ற ஒரு புக் இருக்குது. அதுல அவருக்குரிய முழு தகவலும் இன்னைக்கு பதிவாக இருக்குது. எப்படி ஒரு வெண் படலத்தை கலெக்டர் என்ற தகவலை அழகான முறையில போட்டிருக்கிறாங்க. இஸ்லாமிய சகோதரர்களை, அன்புக்குரிய கணவான்களே, ஏன் சொல்றோம் என்றா, நாம் ஒரு விழிப்புணர்வு பெற வேண்டியிருக்கு. நாம் ஒரு விழிப்புணர்வு பெற வேண்டியிருக்கு. ஏன் இன்று நாம் பார்த்தோம் என்றா, பள்ளிகள்ல சில மக்கள் இந்த குறவு சில ஊர்களில் கேட்கிறாங்க, உங்களோட பள்ளியா கேட்கிறாங்க, அந்த அளவுக்கு புத்தகங்கள் இறந்திருக்கு. அந்த அளவுக்கு ஆரோக்கியத்தை இழந்து கொண்டு போகக்கூடிய ஒரு சமுதாயத்தை நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய சகோதரர்களை, அன்புக்குரிய கணவான்களே, வைத்திய துறையை பூர்த்தியான முறையில் காட்டுவது நம்முடைய வளமாக்கள். ஹிஜ்ரி 250 இமாம் அபூபக்கர் ஸக்கரியா அர்ராதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தோண்டி கிட்டத்தட்ட 200 மேற்பட்ட கிதாபுகள் எழுதினார்கள். 100 மேற்பட்ட மெடிசின் சம்பந்தமான கிதாபுகள். அதுல மிக முக்கியமான ஒரு கிதாப் தான் அத்தஸ்ரீஃப் என்று சொல்லக்கூடிய கிதாப். இந்த 20 ஜுசூக்களுக்கு மேற்பட்ட ஒரு புக். இது யூரோப்பியன் கண்ட்ரியில பல வருஷங்களாக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு பாட சிலபஸ்ல வைக்கப்பட்டு வந்திருந்துச்சு. இதுல ஒரு சர்ஜன் எப்படி சர்ஜரி பண்ணணும், ஒரு வேர்ட் செட்டப் எப்படி இருக்கணும், ஒரு பேஷண்ட் ரெக்கார்ட்ஸ் எப்படி எடுக்கிறது, இஸ்லாமிய முறைப்படி தான் எல்லாத்தையுமே செஞ்சார்கள். இன்றும் கூட நாங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா, அதுல லேடிஸ் வேற ஜென்ட்ஸ் வேற, யார் செஞ்சது, யார் உருவாக்கினது? பக்தாதில முதல் முதலாவதாக அந்த ஹாஸ்பிட்டல் உருவாக்கப்பட்டு அந்த அங்கிருந்து அந்த லேடிஸுக்கு வேற ஜென்ஸுக்கு வேற என்ற அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை இமாம் அபூபக்கர் ஸக்கரியா ரலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்றே பிறந்தார்கள். அதனுடைய வாழையடி வாழையாக அதில் எந்த மாற்றமும் இல்லாமல் முழு உலகம் பூராவும் இன்றும் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அத்தஸ்ரீப் என்ற நூலில் தான் முதல் முதலாவதாக ஒரு சர்ஜரி செய்யறதாக இருந்தா, அந்த சர்ஜரிக்கு முன்னால ஒரு டாக்டர் அவர் அந்த பேஷண்ட் அனுமதி இருக்குதா, அந்த அனுமதி அபூதாவுத்தில் வரக்கூடிய ஒரு ஹதீஸை மேற்கோள் குறிப்பிட்டு காட்டி இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், ஒரு மனிதனுடைய உடம்புல எந்த ஒரு அனுமதியும் இல்லாம அவன் உடம்புல எந்த ஒரு டச்சும் பண்ணிடாது. அபூதாவுத்தில் இந்த ஹதீஸ் வருகிறது. இந்த ஹதீஸ் அடிப்படையாக வச்சு அந்த பேஷண்டுடைய அனுமதியோட தான் அந்த சர்ஜரி செய்யணும். அதே நேரத்தில் டாக்டர்ஸுக்கு கொடுத்தார்கள் கைட்லைன், நீங்க ஒரு சர்ஜரி செய்யறதாக இருந்தா அதுடைய சைட் எஃபெக்ட் நீங்க சொல்லணும். சைட் எஃபெக்ட் சரியாதா சரியானு நீங்க சரியானு சொல்லணும். அன்பானவர்களே, இப்ப நான் சொல்ற இந்த சிஸ்டம் யூரோப்பியன் கண்ட்ரில நடந்து கொண்டிருக்குது. ஒரு பேஷண்ட் ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னால உங்களுக்கு இந்த ஆபரேஷன் மூலமாக இந்த சைட் எஃபெக்ட் இருக்குது சொல்லுவார்கள். அப்படி இல்லை, இந்த எனக்கு சைட் எஃபெக்ட் சரியாது, உங்களுக்கு விருப்பமான ஆபரேஷன் பண்ணுங்க. அன்பானவர்களே, அன்று அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை அவர்கள் போட்டார்கள். சுபஹானல்லாஹ் சொன்னார்கள், மன் தப்பா ஓலம் யுஅலம் மின் குஸ்பின் ஃபஹுவலாமி. அதனுடைய விளைவை அந்த பேஷண்ட் எடுத்துக்கொண்டிருந்தா, அது ஒரு வருஷமோ அல்லது பல வருஷத்துக்கு பின்னாலே வந்தால் அந்த பேஷண்டுடைய முழு ரெஸ்பான்சிபிலும் அந்த டாக்டர் எடுக்க வேண்டும் என்பதாக முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை அடிப்படையாக வச்சு இமாம் அபூபக்கர் ஸக்கரியா ரலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிக முக்கியமான ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனாக கொண்டு வந்தார். ஹிஜ்ரி 370 அல்லாமா குனுசீனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் தோன்றுகின்றார்கள். கிட்டத்தட்ட அவர்கள் 260 மேற்பட்ட கிதாபுகளை எழுதினார்கள். அவர்கள் கிட்டத்தட்ட 70 மேற்பட்ட மெடிசின் சம்பந்தப்பட்ட கிதாபுகளை எழுதி பலவிதமான சட்ட நூல்களாக கிதாபுகளாக அதில் அவர்கள் உள்ளடக்கினார்கள். அதில் ஒவ்வொரு கிதாபையும் புரட்டி பார்த்தா விழுந்தோம், ஒவ்வொரு கிதாபையையும் அடிப்படையாக ஹதீஸையும் புராணாயத்தையும் கொண்டிருக்கிறார். ஆனா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் இப்பொழுது எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது என்றால் அது இங்கிலீஷ் ஆங்கில மொழிக்கு டிரான்ஸ்லேட் செய்யப்பட்டு அது ஒரு வெவ்வேறான நிலைமைகள் இன்றும் இருக்கத்தான் செய்யுது. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை தவிர வேற இன்னொன்றுமே இல்லை. இப்படி நாபீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ர 540 தோன்றி சுப்ஹானல்லாஹ் அவர்கள் தான் முதல் பல்மனரி சிஸ்டம் இந்த உம்மத்துக்கு காட்டினாங்க. ஹார்ட்ல இருந்து எப்படி சுவாச குழாய்க்கு ரத்தம் பம்ப் ஆகுது, எப்படி அவருடைய சர்க்குலேஷன் நடக்குது என்ற அந்த சரியான விபரத்தை அன்றே அவர்கள் காட்டி முடித்திருக்கிறார்கள். இஸ்லாமிய சகோதரர்களை அன்புக்குரிய கணவான்களே, இவை அத்தனையும் குர்ஆனையும் ஹதீஸையும் அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 613 வரைக்கும் முஸ்லீம்களுடைய கையில இருந்த ஒரு வைத்திய முறை. அவர்கள் இதை மாத்திரம் பேசல்ல, அவர்கள் சொன்னார்கள் ஒரு பெண் கற்புஸ்திரியானா அந்த பெண் எப்படி அந்த புள்ளைய பெற்றெடுக்கணும் என்ற முழு புள்ளி விபரத்தையும் சொன்னார்கள். ஆயத்தை அடிப்படையாக வச்சு ஒரு புள்ளை எப்படி புள்ளைய பெற்றெடுக்கிறது, பெண் எப்படி ஒரு புள்ளைய பெற்றெடுக்கிறது, சிசேரியன் இந்த ஆபரேஷன் சிஸ்டம் இது யார் காட்டினது? நாங்க இன்றைக்கு சிசேரியன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு அதாவது நாங்க நினைக்கிறோம் டாக்டர் ஒரு விஷயத்தை சொன்னா அது தெய்வம் சொன்னதை போன்று வழிபடக்கூடிய ஒரு சமுதாயத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த கொத்துபோடைய நோக்கமே அதல்ல. ஒரு ஒரு புள்ள உருவாகிட்டா அந்த புள்ளைய பத்தியும் அந்த புள்ளைய வெளிநடுக்கிற சம்பந்தம் இஸ்லாம் என்ன சொல்லிக்கல ஒவ்வொருத்தரும் ப்ரொபோஷன் பண்ணணும், ஆராயும் ஒவ்வொருத்தரையும் பெரிய பொறுப்பு இருக்குது. சொன்னார்கள், அன்று சொன்னார்கள் இமாம் ராஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சிசேரியன் அதில் வரக்கூடிய விபரீதத்தை சொன்னார்கள், அதில் என்ன லாபம் என்று சொன்னார்கள். அவர்கள் அந்த பெண்ணுடைய வயிறை பிளந்து புள்ளையை வெளியில எடுக்க வேண்டும் என்ற அவருடைய ஒரு கல்ச்சர். அந்த அடிப்படையில் ஒரு பெண் வஃபாத்தாகிறா, அந்த பெண்ணுடைய வயிற்றை பிளந்து பிள்ளை எடுக்கப்படுகிறது, அந்த பிள்ளை உயிருடன் பெற்றுக் கொள்ளப்படுகிறது. அந்த பிள்ளையுடைய பேர் தான் கைசர் ஆகஸ்டஸ். அந்த கைசர் என்பது அரபு வார்த்தை, காஃப் யா சாத் ரா இருக்குது. இதே நாங்கள் காஃபுக்கு பதல் வச்சோம் என்றால் கைசர் என்று மொழியப்படும். இதே காஃபுக்கு கசர் வச்சோம் என்றால் கீசர் என்று வரும். அன்புக்குரியவான்களே, அரபு வார்த்தையிலிருந்து பிறந்தெடுக்கப்பட்ட இந்த வார்த்தை தான் இந்த சீசர். இந்த சீசர் செக்ஷன் இது எப்ப நடக்க வேண்டும், இது எந்த முறையில நடந்தால் உடம்புக்கு நல்லது என்ற விபரத்தை ஹிஜ்ரி 250 பின்னால இமாம் அபூபக்கர் ஜக்கரியா ராஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய கிதாபில் தெளிவாக எழுதிக்கிறார். சொன்னார்கள் என்னென்ன கட்டத்தில் சீசெக்ஷன் நடக்கணும். மெயின் அவர்கள் விபரிச்ச ஒரு பாடம் தான் விலாதத்து சபையா, ஒரு இயல்பான பிரசவம். இயல்பான பிரசவம், இயல்பான பிரசவம் என்று சொல்றது நாங்க இன்னைக்கு வழங்கக்கூடிய இந்த நார்மல் டெலிவரி என்றோமே அது அல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு பேர்த்த பத்தி சொல்றான், குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு பேர்த்த பத்தி சொல்றான். இந்த பேர்த் சிஸ்டம் இந்த நாட்டிலே நடந்ததுனாலதான் நாங்க பேசுறோம். இந்த பேர்த் சிஸ்டம் இந்த நாட்டிலே நடந்துகிறது நாங்க கண்ணால பார்த்துட்டோம். கவலைக்குரிய விஷயம் என்னன்னா என்னென்ன எங்கள்கிட்ட இருந்த இந்த அறிவு அப்படியே இந்த பலவிதமான யூரோப்பிய நாடுக்கு சென்று இன்னைக்கு அவர்களிடத்தில் இதை டைவர்ட் பண்ணப்பட்டு இன்னைக்கு இந்த படிப்பை நாங்கள் அவர்களிடத்தில் படிக்கிறதாக இருந்தால் பல லட்சம் ரூபாய் செலவழித்து படிக்க வேண்டிய ஒரு நிர்பந்த நிலைமையை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஹொலஸ்டிக் மிட்வைஃபரி, வேர்ல்டு ஹொலஸ்டிக் மிட்வைஃபரி என்பவர்கள் இந்த நாட்டில் கைனகாலஜி போன்ற அவர்களுக்கு சுபஹானல்லாஹ் மெயின் பாடமாக கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் தான் ராஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு நூல் இருக்குது. எப்படி ஒரு மிட்வைஃபரி ஒரு ஒரு பர்சன்ட அதாவது ஒரு 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 பிரெக்னெண்ட அந்த வருத்தத்தை உணர்ந்து கொள்வான், இது சம்பந்தமாக பெரிய ஒரு புக்கை எழுதிக்கிறாங்க. இது மெயின் சிலபஸாக அவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. What is the psychology of pregnancy என்று சொல்லி வேற ஒரு புக் இருக்குது, அது 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 ஆங்கிலத்துக்கு டிரான்ஸ்லேட் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் ஹஜ்ரத் இமாம் ராஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதினது தான் அவர்கள் வச்சு கொண்டிருக்கிறார். பெரும்பிக்க இஸ்லாமிய சகோதரர்களை அன்புக்குரிய கனவாக்களே, சொன்னார்கள் விலாதத்தை தபையா நேச்சுரல் பர்த் இயல்பான முறையில் வரக்கூடிய அந்த பிரசவம் ஹஜரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய சம்பவத்தை சொல்கிறான். அந்த சம்பவத்தை மேற்கோள் குறிப்பிட்டு காட்டி இன்றும் கூட அந்த பர்த் நடக்குது. ஆனால் இமாம் ராஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்னு சீனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஜஹ்ராவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபு ரைஹான் அல் பிர்ரூலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற மிக முக்கியமான உலமாக்கள் இந்த ஆயத்தை வச்சு அன்றே தீர்மானம் எடுத்து விட்டார்கள். பேணுதல் கழித்த காலத்தை கழித்த ஒரு பெண், 14 வயசுல அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து புத்த கொடுத்தான். எந்த கஷ்டமும் இல்லாம, எந்த சிரமமும் இல்லாம அல்லாஹ் புத்த கொடுத்தான் சொர்க்கத்திலிருந்து. அவ்வளவு இலேசான முறையில பெற்றுக்கொண்ட அந்த பெண்ணை பார்த்து அவருடைய அந்த தத்துவஸ்திரியா நேரத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உஹுதி இலைக்கு விஜித் இன் நஹ்லா, நீங்க அந்த நீர் தராகத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈர்த்த மரத்தை பிடிச்சு ஆட்டுங்க. உஹுதி இலைக்கு விஜித் இன் நஹ்லா, அந்த ஈர்த்த மரத்துடைய கீழ்ப்பகுதியை பிடிச்சு ஆட்டுங்க. சுசாக்கி தலைக்கு ருசபன் செடியா, அப்படி நீங்க ஆட்டுனீங்கன்னா அது கனிஞ்ச கனிகளை போடும். பகுலி ஒஷ்ரபி, நீங்க அதை சாப்பிடுங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஆயத்தில் விளங்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாங்கள் விளங்கணும். மரியம் என்று சொல்லக்கூடிய பேணுதல்ல இருந்ததுனால அல்லாஹ் சொர்க்கத்துக்கு ஈஸியா ஃபுட்ஸ் அனுப்பின அந்த பெண்ணை பார்த்து நீங்க வெளியில போயிட்டு நீங்க ஆட்டுங்கன்னு சொல்றானே, ஏன் அல்லாஹ் ஈஸியா புள்ளைய வெளியே கொண்டு வரையலாதான்? அவ்வளவு சொர்க்கத்திலிருந்து ஃபுட்ஸ் கொடுத்த ரப்புக்கு புள்ளைய கொண்டு வரது பெரிய வேலை அல்ல. இது ஏன் அப்படி செய்யணும்? 200 வருடங்கள், 200 நூற்றாண்டுகள் போனாலும் எந்த உம்மத்தும் ஒரு கேள்வி கேட்கக்கூடாது, மரியம் இது நாங்க. அது 200 நூற்றாண்டுகள் போனாலும் சரி, இதுதான் முறை. இலைக்கு நீங்க கீழ்பகுதியை பிடிச்சி ஆற்றுங்க. ஆற்றின் போது என்ன நடக்கும்? மரம் ஒருபோதும் ஈச்ச மரம் முடியாது. ஒரு ஆணால சரி ஈச்ச மரத்தை ஆட்டியலுமா? தென்னை மரம் போட்டு பெரியது. ஒரு கர்ப்பிணி பெண் எப்படி ஆட்டுவான்? அன்பார்ந்த சகோதரர்கள், அன்புக்குரிய கனவான்களே, இன்று இதுக்கு சொல்றது ஸ்விங் பொசிஷன் பேர்த். அதாவது அமெரிக்கால, பெல்ஜியம், யூகே போன நாடுகள்ல நடக்குது. அதாவது ஸ்லிம் பொசிஷன்ல, ருக்கூடிய பொசிஷன்ல இருந்து கொண்டு ஒரு மனித, ஒரு பெண் அவர் தன்னை அசைத்துக் கொண்டால் என்றா அவருடைய ஒட்டகனுடைய பகுதி ஓபன் ஆகி அந்த புள்ள ஈஸியான முறையில் வெளியில வந்தது. இந்த பேர்த்துடைய அமைப்பில் அலம்துலில்லா நம்முடைய நாட்டிலும் ஒரு சில பெண்கள் இந்த முறையில் புள்ளையை பெற்றெடுத்து தான் இருக்கின்றார்கள். அன்று இமாம் ராஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன இன்ஃபர்மேஷன் இன்றும் செயல்பாட்டில் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஆனா எங்கட கையில இல்ல. பெருமமிக்க இஸ்லாமிய சகோதரர்கள், அன்புக்குரிய கனவான்களே, அதே மாதிரி அன்று சொன்னார்கள் ஒரு சீசர், எதுக்கு சீசர்? குர்ஆன்ல அதே ஆயத்தில் அல்லாஹ் ஃபகுலி வஷ்ரபி, நீங்க சாப்பிடுங்க, நீங்க தண்ணியும் குடிங்க. ஒரு பிரெக்னன்சிக்கும் தண்ணிக்கும் என்ன சம்பந்தம்? பெரிய சம்பந்தம் இருக்குது. நான் சொல்லக்கூடிய விடயமும் வைத்தியர்களுடைய கருத்துக்கும் மாற்றமாக இருக்கலாம். குர்ஆனும் ஹதீஸும் நம்முடைய வளவாக்கலும் சொன்ன கருத்துக்கு அந்த கருத்து மாற்றமாக இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரும் இல்லை. பெருமமிக்க இஸ்லாமிய சகோதரர்கள், அன்புக்குரிய கனவான்களே, அவர்கள் அன்று குறிப்பிட்டார்கள் அழகான முறையில் ஒரு சீசக்ஷன் என்ன கட்டத்தில் செய்யணும். 2 வார்த்தை பாவித்தார்கள். அந்த 2 வார்த்தை தான் இன்று வரைக்கும் இருக்குது. சொன்னார்கள் இன் பிட்டாக்குள் மஷ்யமா அத்தமர்துக்குள் ரஹமி. இதே வார்த்தையை இன்று WHO பாதிக்கக்கூடியதுதான் பிளசண்டா அப்ரப்ஷன், யூட்டரிக் ரப்ஷர். பிளசண்டா அப்ரப்ஷனுக்கு கீழால, அதாவது அத்தமஸ்துக்கு ரஹமி, அதே மாதிரி இன்ஃபிகாக்குல் மஷ்யமா, இந்த வார்த்தைக்கு கீழால அவர்கள் கொண்டு வருகின்றார்கள். ஒரு பெண் ரோட்டவே குறைஞ்சிச்சா அவருக்கு சீசர் இல்லை. ஒரு பெண்ணுடைய புள்ள திரும்பல அதுக்கு சீசரா இல்லை. காரணங்கள் அதுக்கு வெவ்வேறாக அவர் சொன்னார்கள், அவர்கள் படித்து கொடுத்தார்கள். என்ன முறையில நீங்க அந்த பெண்ணோட செயல்பட்டு அந்த புள்ள வரும் என்பதை படிச்சும் கொடுத்தார்கள். பெருமமிக்க இஸ்லாமிய சகோதரர்களை, அன்புக்குரிய கனவான்களே, ஒரு விழிப்புணர்வு தான் நாங்கள் பெற வேண்டியது. சரி, சீசர் எப்ப? அவர்கள் தான் காட்டினதே உலகத்துக்கு. அபு ரைஹான் அல் பிர்ரூலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 1000 கதிக்கொத்தை வைத்து இந்த உம்மத்துக்கு அறிமுகப்படுத்தினார்கள். இப்படி ஒரு மெத்தட் இருக்குது. எதுக்காக சீசர் சொன்னார்கள்? சீசக்ஷன் வரக்கூடிய கட்டத்தை சொன்னார்கள். ஒரு பெண், அதாவது அல் முகத்தமத்துல் முஷையமா, பிளசண்டா டெலிவரி என்றுவார்கள். ஒரு பெண்ணுடைய பிளசண்டா பிரீமியான்னு சொல்வார்கள். ஒரு பெண்ணுடைய அந்த தாய் மணிக்கொடி என்பார்கள். அந்த பிளசண்டா இருக்கக்கூடிய பகுதி ஒரு பிள்ளையுடைய தலைக்கு முன்னால் வருதுமாக இருந்தா அந்த நேரத்தில் அந்த பெண்ணை ஆபரேஷன் பண்ணி எடுக்க வேண்டும் என்பதாக அன்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். அன்பார்ந்த சகோதரர்கள், அன்புக்குரிய கனவான்களே, அதில் வரக்கூடிய விளைவையும் சொன்னார்கள். என்ன விளைவு சொன்னார்கள்? இன்டர்னல் ஆர்கன், அதாவது உள்ளுறுப்புக்குரிய உறுப்புகள் டேமேஜ் ஆகலாம். அந்த பெண்ணுடைய உள்ளுறுப்புகள் டேமேஜ் ஆகலாம். அதே மாதிரி அந்த பிள்ளைக்கு அந்த உபயோகக்கூடிய கருவிகள் மூலமாக ஆபத்துகள் ஏற்படலாம். இன்னொன்று சொன்னார்கள், முக்கியமான காரணம் சொன்னார்கள், அந்த பிள்ளை ஒரு ஹக்கை இழந்திடும். ஆயுள் பால் என்று ஹிந்துக்கள் சொல்வார்கள். உள்ள கிடைச்சோன்னு அறவருக்குள்ளால ஒரு விதமான மஞ்சள் நிறத்து பால் தாய் உடம்பில் இருந்து வெளியாகும். ஒரு புள்ள தானாக இயல்பாக வருவதை விட்டும் ஒரு சி செக்ஷன் ஆபரேஷன் மூலமாக அந்த புள்ள பெற்றுக் கொள்ளப்படுமாக இருந்தா அந்த புள்ள சுயமாக இயங்கக்கூடிய சக்தியை 90% இழந்தது. இது எதுக்கு தேவை? ஒரு பெண் நடந்துட்டா, அதாவது தாண்டிட்டா, ஒரு மூழ்கடிச்சிட்டா, ஒரு கடல்லையோ ஆற்றிலேயோ மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறா, அல்லது அவருடைய அவருக்கு மூச்சு திறக்கக்கூடிய அளவுக்கு தண்ணி வைத்திருக்கிறது, இந்த சந்தர்ப்பத்தில் ஆபரேஷன் பண்ணலாம். அதுவும் உயிர் காப்பதற்காக. அன்பார்ந்த சகோதரிகள், அன்புக்குரியே, ஒரு தீஜ ஆபரேஷன் நடந்துச்சுன்னு சொன்னா அதனுடைய விளைவை பற்றி அந்த பெண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். அவர்கள் சொன்னார்கள், அவருடைய லைஃப் டைம், அவருடைய மௌத்து வரைக்கும் அந்த கஷ்டத்தை உணர்ந்து கொண்டே இருப்பார். சைக்காலஜிக்கல் ரீதியாக அவர் பாதிக்கப்பட்டுக் கொண்டே இருப்பார். பெருமமிக்கு இஸ்லாமிய சகோதரர்களை, அன்புக்குரிய கனவான்களே, சுபஹானல்லாஹ், இந்த அளவு தூரத்துக்கு அன்றைய காலத்தில் நம்முடைய உலமாக்கள் அவர்கள் பேசின விடயங்கள் இன்னைக்கு யூரோப்பியன் கண்ட்ரியில அழகான முறையில இந்த மெத்தட்ல நேச்சுரல் பர்த் நடந்து கொண்டிருக்கிறது. சைக்காலஜிக்கல் பெயின் நடந்து கொண்டிருக்கிறது. சரி, இந்த சீசரக்ஷன் காட்டப்பட்டதே இந்த உம்மத்துக்கு இந்த முஸ்லீம் டாக்டர் மூலமாக, உலமாக்கள் மூலமாக. ஆனா இதை வைத்து இந்த என்ன நடக்குது? 1963 1963 இது தல்மூத் என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் இருக்குது. அந்த நூல்ல மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்டாக இந்த சப்ஜெக்ட் பதிவாக்கப்பட்டிருக்குது. அவர்கள் சொல்கின்றார்கள், இது மெயின் ஒரு அறுவை சிகிச்சையாக யாரெல்லாம் உலகத்தில் யூதர் அல்லாதவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இது பயன்படுத்தப்படணும். இன்று நாம் பார்க்கலாம், சீசக்ஷனுடைய நிலைமை கூடிக்கொண்டிருக்கிறதா குறைஞ்சு கொண்டிருக்கிறா? சீக்கே என்று சொல்லக்கூடியவன் பிரெஞ்சு ஆர்மி டாக்டர், அவன் சொல்கின்றான், அவனுடைய புக்ல சொல்கின்றான், 1943 பிரிட்டிஷ்ல இந்த நாட்டுக்கு ஒரு புக் வெளியாகுது. அந்த புக்ல கூட இந்த விஷயம் பதிவாக இருக்குது. அவன் சொல்கிறான், யார் சீசர் மூலமாக ஒரு பிள்ளை பெறப்படுமோ முஸ்லீம்கள், அந்த புள்ள சைத்தான் என்பதாக சில உலமாக்கள் குறிப்பிட்ட பொய்யான தகவலை காட்டி, யூதர்களுக்கு பொய்யான ஒரு தகவலை காட்டி, அந்த யூதர்கள் வேணுமென்றே முஸ்லீம்களுக்கு செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக வேண்டி அந்த புக்கின் மூலமாக புரணப்படுத்தப்பட்டுச்சு. லாயனுவாங்கியாலே பேரன்புக்கு இஸ்லாமிய சகோதரர்கள், அன்புக்குரிய கனவான்களே, இது கடல் போன்ற ஒரு தலைப்பு. நீண்ட நேரம் பேச வேண்டிய ஒரு தலைப்பு. யாரும் யோசிக்கலாம், இது 20 தேவையா, 200 தேவையான சப்ஜெக்ட் தான். யோசிக்கலாம், இது பெண்களுக்கு சொல்ல வேண்டிய விடயமே, இது பெண்களுக்கு மாத்திரம் இருக்க வேண்டிய விடயமே இல்ல. இமாம் ராஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்று சொன்னார்கள், ஒரு கணவன் விளங்க வேண்டிய விடயம், ஒரு கணவன் விளங்க வேண்டிய விடயம். அவன் ஒரு பெண் தன்னுடைய மனைவிக்கு கர்ப்பஸ்தரியானா, இந்த நேரத்தில் இஸ்லாம் என்ன சொல்லுது? என்னுடைய கர்ப்பத்தை, தன்னுடைய மனைவியுடைய கர்ப்பத்தை பாதுகாக்கிறதுக்கு ஹெல்தியான, இன்டலெக்சுவலான, நல்ல அறிவுள்ள பிள்ளைகளை நாங்கள் எப்படி எடுக்கிறோம்? சொல்றோம் இல்லையா, பிள்ளைகளை பார்த்து இவனை வளர்த்ததுக்கு ஒரு மாட்டை வளர்க்க இருந்துச்சு, இவனுக்கு மெமரி பவர் ஏறுது இல்ல, இவனுக்கு அறிவு வளர்ந்து இல்ல, எவ்வளவு சொன்னாலும் கேட்கிறான் இல்ல. அன்பானவர்களே, அந்த பிள்ளையோட பேர்த்தை நாங்க ஆராய்ச்சி பார்த்தோமா? அந்த பிள்ளையுடைய வயிற்றுல இருக்கக்கூடிய நிலைமை எப்படி இருந்துச்சு? அந்த பிள்ளையுடைய சரியான ஆயுள் குறைபாடுகள் எப்படி இருந்துச்சு? நாங்க அதை வந்து நாங்க ப்ரிப்பரேஷன் பண்ணல. அதன் காரணமாக சில விளைவுகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன், நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெருமை இஸ்லாமிய சகோதரர்களை, அன்புக்குரிய கனவான்களே, இது ஒரு விழிப்புணர்வு தான். நாம் என்ன செய்யலாம், எப்படி அதில் பெண்களை பாதுகாக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான பாடத்தை படிச்சு தந்தீங்க. குர்ஆன் எடுத்து பார்த்தோம் என்றா ஒரு பகுதி இருக்குது, அந்த குர்ஆனை நாங்க சரியா பார்த்தோம் என்றா அது வெறுமனே சாப்பாட்டை பத்தி பத்தி சொல்ற மாதிரி இருக்கும். ஒரு பெண்ண ஒரு அதிகமான குழந்தை பெறக்கூடிய சக்தியுள்ள பெண்ணாக உருவாக்குறது வீட்டுள்ள பேரன். சிறு பிராயத்திலிருந்து நியூட்ரிஷன் மூலமாக அந்த பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்று ஹதீஸ மேற்கொள்ள காட்டும். எந்த வீட்டில் ஈட்டப்படம் இல்லையோ அவன் வீடு ஃபக்கீருடைய வீடு. நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வீட்டில் ஈட்டப்படம் இல்லையோ அது ஃபக்கீருடைய வீடு. நாங்கள் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏன் அல்லாஹ் 14 வயசுல சொர்க்கத்திலிருந்து புத்தகம் கொடுக்கணும்? ஏன் அந்த புத்தகம் என்ன இருந்துச்சு? மாதுளம் இருந்துச்சு, ஆப்பிள் இருந்துச்சு, அதே மாதிரி கிரேப்ஸ் இருந்துச்சு, ஈட்டப்படம் இருந்துச்சு. இப்படியான பல விதமான அயன், போலிக் அசிட், நியூட்ரிஷன் உள்ளடக்கிய பல விதமான பல புத்தகங்கள் அதில் இருந்துச்சு. ஏன் அவர் 20-25 வயசுக்கு உட்பட்ட காலத்தில் அவர் புள்ளைய சம்மந்து வெளியில் எடுக்கணும். அல்லாஹ் உருவாக்குறான் அந்த மெத்தட்ல. அன்பானவர்களே, நாங்க தான் அதை உருவாக்க வேண்டியிருக்குது. அப்படி ஏதோ நியூட்ரிஷன் சரியான முறையில் இஸ்லாம் சொல்ற பிரகாரம் நாங்கள் சரியான முறையில் குடித்து நாங்கள் அவருடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்தோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் நல்ல ஆரோக்கியமான பிள்ளையை பெற்றெடுக்கிறது மட்டுமல்லாமல் நல்ல இன்டலெக்சுவலை, நல்ல அறிவாளிகளை சமுதாயத்தில் எங்களுக்கு எதிர்பார்க்கலாம் என்பது என்னவே சந்தேகம் கிடையாது. சுருக்கம் என்னடா, முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கத்தில் பூர்த்தியாக எல்லாமே பேசியிருக்கு. மெடிசின், நாம் எங்களுக்கு ஒரு நோய் வந்துச்சா நாங்கள் முதல்ல பார்க்கறது இஸ்லாம் என்ன சொல்லுது. உலமாக்கள்கிட்ட போய் தருகிறது, உலமாக்களுக்கு வேலை வைக்கிறது, அவர்களை தேடி பார்ப்பார்கள், ஆராய்ச்சி செய்வார்கள், பதில் சொல்லுவார்கள். என்ன சொல்லுது, இதுக்கு ஒரு மருந்து சொல்லுங்க இஸ்லாமிய முறையில். ஆல்டர்னேட்டிவ் இல்லையா, மாற்று வழி இல்லையா, போற கதை வேற. ஆனால் யூரோப்பியன் கண்ட்ரியில் பூர்த்தியாக கிட்டத்தட்ட 3000 மேற்பட்ட அன்று இப்படி அவர்கள் சொன்ன நோய்களை டயக்னோஸ் பண்ணி இன்றும் அதுக்குண்டான மருந்துகள் வைக்கப்பட்டு தான் இருக்குது. எங்கட அறிவுக்கு இல்லாமல் இருந்து பெருமளுக்கு இஸ்லாமிய சகோதரர்களை, அன்புக்குரிய கணவான்களே, சரியான முறையில் அதை ஆராய்வோம். எங்களுடைய பெண்களை சரியான முறையில் நாங்கள் நியூட்ரிஷன்களை சரியான முறையில் கொடுத்து அவர்களுடைய சைக்காலஜிகளை பேணி நம்முடைய பிள்ளைகள் உருவாகக்கூடிய பிள்ளைகளை சரிவர ஆபரேஷன் இன்றி, இப்ப நாம் சொல்றது நார்மல் டெலிவரி என்று, அந்த முறையிலாவது ஓரளவு அந்த முறையிலாவது நாம் நம்முடைய பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமுதாயமாக நாம் மாற வேண்டியிருக்குது. அந்த அடிப்படையில் அல்லாஹ் நம் அனைவருடைய வாழ்க்கையும் அமைத்துக் தந்தல்வானாக. அல்லாஹ் நம்முடைய பாவனை மட்டத்தல்வாயாக, நம்முடைய குற்ற முறைகளை பொறுத்தல்வாயாக, உனக்கு விருப்பமான முறையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து தொகுச்சேவாயாக. யார் யாரெல்லாம் ஆரோக்கியம் இழந்தவர்களாக இருக்கின்றோமோ அத்தனை பேருடைய ஆரோக்கியத்தையும் பூர்த்தியான முறையில் நமக்கு தந்தல்வாயாக. நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. யார் யாருடைய பெற்றோர்கள் எல்லாம் அவர் நோயில் நோயுள்ளவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நீ பூர்த்தியான ஆரோக்கியத்தை நசீபாக்குவாயாக. எந்த பெற்றோர்கள் கபராதிகளாக இருக்கின்றார்களோ அவருடைய கபர்களை பொன்னரையாக ஆக்கி வைப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆக்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.